युगपरागादौ च अपरोक्षवृत्ते तदाकालत्वमेव तन्त्रम् तस्य च तत्संश्लेषं विनापि परोक्षवृत्तेरिव तत्सन्निकृष्टकरणजन्यत्वेनैव उपपत्तिः. அதாவது இப்போ பிரதிகர்ம வியவஸ்தாங்கிற பிரகரணம் நடந்துட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிரமாதா பிரமாணத்தை உபயோகப்படுத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த பிரக்கிரியை என்ன, பிரமாண உபயோகம் பண்ணி அவன் விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் பிரமாணத்தை உபயோகப்படுத்துறதுனா என்ன, அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்போ கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குற இடத்துல விஷயம் வெளியில் இருக்கு, இந்திரியம் இங்கே இருக்கு கண்ணில் இருக்கு, கண்ணை திறந்த உடனே அந்த இந்திரியமானது பிரபா, அதில் ஒரு வெளிச்சம் மாதிரி பிரபாவாக அந்த விஷய பரியந்தம் நீண்டு போகுது. இந்த இந்திரியம் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் காலத்தில் அதோடு சேர்ந்து அந்தஸ்கரணம் மனசு இருக்கே, மனசும் அதே விஷயத்தில் போய் இடிக்கிறது. விஷயத்தில் போய் படும்போது அந்த மனசில் ஒரு ஒரு பரிணாமம் ஏற்படுறது, அந்த பரிணாமத்துக்கு விருத்தின்னு பெறுது. இது விஷய இந்த பரிணாமமானது மனசில் வெளியில் போனாலாம் ஏற்படுங்கிற அவசியம் இல்லை, பரோட்சமான தியானம் ஏற்படுற இடத்துல இதே மாதிரியான பரிணாமம் அந்தஸ்கரண பரிணாமம் விருத்திங்கிறது சரீரத்துக்கு உள்ளேயே ஏற்பட்டுடும். எங்க பாக்கியேந்திரியம் விஷயத்துக்கு போய் சேர்றதோ அங்க மனசும் அந்த பாக்கியேந்திரியத்தோடு சேர்ந்து விஷய பரியந்தம் போகிறது. இதுக்கு விருத்தி நிர்கமனம் அப்படின்னு பேரு. இது விருத்தி ஜடம், ஜடமாக இருந்தாலும் சைதன்யத்துக்கு அபிவியம் ஜடமாக இருக்கிறதுனால அதனால இதை தியானம்னு சொல்றது. ஏன் இதை தியானம்னு சொல்றதுன்னு கேட்டா, இது வந்தாதான் அஜான நிவர்த்தி ஏற்படுறது. விருத்தி வராத பரியந்தம் வெறும் சைதன்யம் பிரகாசிச்சுட்டே இருந்தாலும் கூட அஜானமும் சேர்ந்து இருந்துட்டே இருக்கு, அதுக்கு நிவர்த்தி ஏற்படுறதில்லை. விருத்தியோட சேர்ந்து அந்த சைதன்யம் அஜானத்தை நிவர்த்தி பண்றது. அப்ப விருத்தி வந்தாதான் அஜான நிவர்த்தி. ஆகையால இந்த சைதன்யத்துக்கு அபிவியஞ்சகமாக இருக்கிற விருத்திய தியானம்னு சொல்றது. அதுக்காக விருத்தியே தியானமா இருந்துட்டு போட்டவன் இன்னொரு சைதன்யம்னு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க கூடாது. விருத்தி தியானங்கிறது உற்பத்தி ஆகக்கூடிய தியானம். ஆனால் இதை தவிர நித்தியமான சொப்பிரகாசமான ஒரு தியானம் அவசியம் இருந்தாகும். இது பரியந்தம் இதுவரை சொன்னார். இதுக்கு மேல நியாயாமிரகாரர் என்ன பேசுறார், என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டா, விருத்தியை தவிர்த்து சைதன்யம்னு ஒரு தியானம் நீங்க ஒத்துங்கோ, நான் அதை ஆட்சேபிக்கலை. அந்த சைதன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, விருத்தி பிரகாசப்படுத்துறது. விருத்திங்கிறது ஆவரண நிவர்த்தி பண்றதுக்கு சைதன்யத்துக்கு ஒரு சகாயம் பண்ணக்கூடிய சககாரி காரணமாக இருக்கு, அவ்வளவுதான். அது நேரடியாக பிரகாசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் ஜடமான விருத்திக்கு கிடையாது. இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்ப விருத்தி தேகத்திலேருந்து விஷய பரியந்தம் வெளியில கிளம்பி போறதுன்னு சொல்றதே, இந்த விஷயத்தை நான் ஆட்சேபிக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையுமே எந்த மதத்துல கேட்டாலும் தியானம் வெளியில உண்டாகிறதுங்கிறது ஒத்தி சொல்ல மாட்டான். தியானம் உள்ளதான் உண்டாகிறது, விஷயம்தான் வெளியில இருக்குன்னு சொல்லுவான். ஆனா இந்த வேதாந்தி ஒருத்தம் தான் பிரத்யக்ஷமாக வெளியில இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது அங்க போய் நான் பாக்குறேங்கிற மாதிரி தியானம் அங்கேயே விஷய தேசத்திலே உண்டாகிறதுன்னு சொல்றேன். இதை வந்து ஒத்துக்க முடியாது, இது தேவையில்லை. அஸ்து சைதன்யஸ்ய விஷய பிரகாசகத்துவம் தசாது அந்தஸ்கரணஸ்ய தேகாத்து நிர்கதி, தேகத்திலேருந்து நிர்கமனம் வெளியில கிளம்பி அது அங்க போகுதுன்னு சொல்றே, இது ந கல்பியா, இது கல்பனம் பண்ண வேண்டியது இல்லை. சரி, அப்ப பரோக்ஷ ஞானத்துக்கும் அபரோக்ஷ ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவேன், விஷய பரியந்தம் அந்தஸ்கரணம் போய் அந்த விஷயத்தை கிரகிச்சதுன்னு சொன்னா அது பிரத்யக்ஷம், அதுவரை போகாமலே இங்க இருந்துட்டே விஷயத்தை தெரிவிச்சதுன்னு சொன்னா பரோக்ஷ தியானம். இப்படி பரோக்ஷம் பிரத்யக்ஷம் அப்படின்னு வித்தியாசம் காமிக்கணுமே, இதை காமிக்கிறதுக்காக அந்தஸ்கரணம் விஷய பரியந்தம் போனதாக சொல்லதானே ஆகணும்னு கேட்பான். அது அவசியம் இல்லை. வேற விதமாகவே பரோக்ஷானத்துக்கும் அபரோக்ஷானத்துக்கும் வித்தியாசத்தை சொல்ல முடியும். எப்படி? பரோக்ஷ வைலட்சண்யாய விஷயஸ்ய அபிவ்யக்த அபரோக்ஷதிதுபராக ஏவ வக்தவ்யா. பரோக்ஷத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, ரெண்டு இடத்துலையுமே விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது என்னமோ விஷயாவச்சின்னமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான். சைத்தன்யம் தான் பிரகாசம், விருத்தி பிரகாசம் கிடையாது. சைத்தன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. இப்ப பிரத்யக்ஷலத்துல விஷயாவச்சின்னமான சைத்தன்யத்துல இருக்கிற ஆவரணங்கிறது நிவர்த்தி ஆகிடுறது, பூர்ணமாக நிவர்த்தி ஆகிடுது. ஆவரண நிவர்த்திக்கு தான் அபிவியக்தி அப்படின்னு பேரு. ஆவரணம் நிவர்த்தியாகி அபிவியக்தமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கு, அது அபரோக்ஷ சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்துல சாட்சாத்தாக அந்த விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கு. எந்த சைத்தன்யத்துல கடம் அத்தியஸ்தமாக இருக்கோ அந்த கடாவச்சின்ன சைத்தன்யம் அஜானத்தினால ஆவருத்தமாக இருந்தது. இந்த விருத்தி வந்து அந்த ஆவரணத்தை விளக்கிது, நிவர்த்தி பண்ணினது. இதனால என்னாச்சு, பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்தோடு கடத்துக்கு நேரடியான சம்பந்தம் ஏற்பட்டது. அதனால கடம் பிரகாசிக்கிறது. பரோட்சமான ஸ்தலத்துல என்ன ஆறுது, அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு, அது அதுல உள்ள ஆவரணம் ஆவரணபங்கம் ஏற்படுறதில்லை. ஏன் ஏற்படுறதில்லைன்னு சொன்னா ஞானம் பரோட்சம், இந்த விருத்தி பரோட்சம். அதனால நேரடியாக அந்த வஸ்து பாசிக்கிறது இல்லை. பிரத்யக்ஷத்துல நம்மளுடைய ஞானத்துக்கு நேர அந்த வஸ்து சாட்சா சம்பந்தம் இப்படியாக பாசிக்கிறது. பரோட்சத்துல நேர சம்பந்தம் கிடையாது. இந்த வித்தியாசத்தை பண்றதுக்கு நீ வந்து விருத்தி வெளியில போகணுமா வேண்டாமான்னு கேட்ட. ஆனா விருத்தி இருக்காக வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அபரோக்ஷ விருத்தி விருத்தியிலேயே அவாந்தரமான ஒரு வைலட்சண்யம் இருக்குன்னு ஒத்துக்கணும். எல்லா விருத்தியுமே சரீரத்துக்கு உள்ளதான் உண்டாகிறதாக இருந்தாலும் கூட சில விருத்தியிலேயே வித்தியாசங்கள் இருக்கு. சில விருத்தியானது வெளியில விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கிற ஆவரணத்தை பங்கம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. சில விருத்தி அப்படி இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் விருத்தியில வந்தது அப்படின்னு கேட்டால், எங்க இந்திரிய சன்னிகர்ஷா என்ற பிரமாணத்தினுடைய வைலட்சணியத்தினால்தான் விருத்தியில வைலட்சணியம் வரும். இந்திரிய சன்னிகர்ஷாதி காரணங்களினால அந்த விருத்தி உண்டாக இருந்தால் அந்த விருத்தியானது சரீரத்துக்குள்ளேயே இருந்தால் கூட பாக்கியமான விஷயாக சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணும். இதே வியாப்தி ஜானம் சப்த ஜானம் இதனால வந்திருந்தால் அந்த விருத்தி பாக்கியமான விஷயாக சின்ன சைத்தன்யத்துல இருக்கிற ஆவரணத்தை பங்கம் பண்ண முடியாது. இது சொன்னா போதும். இதனாலேயே பரோட்ச ஜானத்துக்கும் அபரோட்ச ஜானத்துக்கும் வைலட்சணியத்தை நிர்வாகம் பண்ணிடலாம். இதுக்காக விருத்தியே வெளியில வந்திருக்கு, விருத்தி நிர்கமனம்ங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமை, இதனால பரோட்சத்துக்கும் அபரோட்சத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு போடும். சிதுபராகாதௌச்ச அபரோக்ஷ விருத்தே சதாகாரத்துவம் ஏவ தந்திரம். அபரோக்ஷ விருத்தி பரோக்ஷ விருத்தி, இந்த பரோட்சத்துவம் அபரோக்ஷத்துவம் ரெண்டுமே விருத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசமான தர்மம். அது அந்தந்த காரணத்தினால வந்திருக்கு. இதை வச்சுட்டு பரோட்சமான விருத்தி சதாகாரமா இருந்தால் விஷயாகாரமாக வரும் இடத்தில் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல ஆவரணம் போகாது. அபரோக்ஷ விருத்தி விஷயாகாரமாக வரும்போது விஷயா பாக்கியமான அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கிற ஆவரணம் பூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். வித்தியாசம் காமிக்கிறேன். தத்தம்சலேஷம் வினாபி பரோக்ஷ விருத்தேறிவ தத்தன்னிகிருஷ்ட கரணஜன்யத்துவே நீங்க உபபத்தி. இப்போ ஒண்ணு அவன் கேட்பான், இந்த விருத்தி மனசுல உண்டாகிறது, இந்த விருத்தி ஏன் அந்த விஷயாகாரமாக உண்டாகணும்? மனசு சாதாரண வேதாந்தியுடைய பிரக்கிரியில வெளியில இருக்கிற விஷயம் கடமாக இருந்தால் அந்த கடத்தோடு நமக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்படும் போது மனசன்னிகர்ஷம் ஏற்படுறது. அப்ப என்ன ஆகார விருத்தி ஏற்படும்னா கடாகார விருத்தி. ஏன் பட்டாகார விருத்தி ஆகாது? இப்ப ஏன் கட்டாகார விருத்தி வந்ததுன்னு சொன்னா கட்டத்தோடு தான் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அதனால கட்டாகார விருத்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த விருத்தி வெளியில வரவே இல்லை, உள்ளேயே உண்டாகிறதுன்னு சொன்னா இது எப்படி ஏன் கட்டாகார விருத்தியாக உண்டாகல, கட்டாகார விருத்தியாக உண்டாகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், விருத்தி தான் வெளியில வரலங்கிறத நான் சொல்றேன்னே தவிர மற்றபடி இந்திரிய சன்னிகர்ஷங்கள்லாம் வெளியில வந்துதான் இருக்குங்கிறத நான் ஒன்றும் நிராகரணம் பண்ணல. அப்ப என்ன ஆகும், தத் சன்னிகிருஷ்ட கரண ஜன்யம், தத்துனா விஷயத்தை வாங்கிக்க வேண்டியது, எந்த ஒரு விஷயத்தோடு சன்னிகர்ஷம் உள்ள இந்திரியத்தினால விருத்தி உண்டாகிறதோ அந்த விருத்தி அந்த விஷய ஆகாரமாக இருக்கும். கடத்தோடு சக்ஷுர இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம் வந்து, சன்னிகர்ஷம்னா சம்பந்தம், சன்னிகரசம் வந்து அதனால ஒரு விருத்தி உண்டாகிறதா இருந்தால் அந்த விருத்தி கட்டாகாரமாக இருக்கும். பட்டத்தோடு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டு அதனால விருத்தி வரதா இருந்தால் அப்ப அது பட்டாகாரமாக இருக்கும். இதுதான் சம்பந்தம். அது விருத்தி இருக்கா வழியில போய் கட்டத்துல பட்டத்துல தான் இடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தத் சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம், இதுதான் கதாகாரத்துவம். இப்ப பரோக்ஷத்தலத்துல என்ன பண்றது, பர்வதோ வன்னிமான் அப்படின்னு விருத்தி வருது. வன்னியோடு இந்திரியத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த தியானம் வரத்துக்கு காரணமான தியானம் என்ன, அங்க ஏற்கனவே தூம தியானம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் வியாப்தி தியானம் ஏற்பட்டிருக்கு. தூமகா வன்னி வியாப்தியா, வன்னி வன்னிக்கு வியாப்தியமாக இருக்கக்கூடிய தூமத்தை உடையது பர்வதம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அப்படியானால் வன்னியுடையது இந்த பர்வதம், பர்வதம் வன்னியை வன்னி உள்ளதாக இருக்கிறது அனுமானம் பண்ணிக்கணும். இந்த அனுமானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வியாப்தி ஜானம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். அந்த வியாப்தி ஜானத்துல எது வியாபகமாக, வியாப்தின்னு சொன்னோம்னா ஒண்ணு வியாப்தியம் ஒண்ணு வியாபகம்னு சொல்லலாம். தூமங்கிறது வியாப்தியம், இன்னொன்னு வன்னிங்கிறது வியாபகம். எத்தனை எத்திர தூமகா எத்திர எத்திர வன்னின்னு சொல்றோம் இல்லையா, எத்திர எத்திரன்னு எதை சொல்றோமோ அது வியாப்தியம் புலகமா கண்டுபிடிக்கிறது. தத்திர தத்திரக்கு அப்புறம் எது சொல்றோமோ அது வியாபகம். இந்த மாதிரி ஒரு நியமம். இப்ப இந்த இடத்துல எத்திர எத்திர தூமகா, எங்கெல்லாம் தூமம் இருக்கோ தத்திர தத்திர வன்னி, அங்கெல்லாம் வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால தூமங்கிறது வியாப்தியம், வன்னிங்கிறது வியாபகம். இப்ப இந்த தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய தியானத்துக்கு வியாபகமாக எது விஷயம் ஆகிறதோ அதுதான் அனுமதியிலேயும் விஷயமாகும்னு நியமம். இப்போ இதை உண்டு பண்ண இந்த அனுமதிக்கு காரணமான வியாப்தி ஞானத்தில் வியாபகமாக விஷயமாக கூடியது வன்னி, அதனால அனுமதிக்கு வன்னி விஷயமா. ஏன் இந்த வன்னியாகாரமாக இந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா இது இந்த மாதிரிதான் நியமம். அனுமதி ஸ்தலத்துல அதை உண்டு பண்ணக்கூடிய வியாப்தி ஞானத்துல எது வியாபகமாகுமோ அந்த வியாபகம் வியாபகாகாரமாக தான் அனுமதி வர முடியும், வேற இன்னொரு விஷயமா வர முடியும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரமாணத்திலையுமே ஒரு வியவஸ்தை பண்ணிடலாம். இந்த ஆகாரத்துல தான் வரும் வன்னி வியாப்தி தூமவான் பர்வதா அப்படின்னு ஒரு வியாப்தி ஞானம் இருக்கு. இந்த வியாப்தி ஞானத்தோட போறான் கிரதத்துக்கு. ஆனா கிரதத்துல போய் கிரதோ ஜலவான் அப்படின்னு அனுமானம் இதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா கிரதோ ஜலவான் எனக்கு தெரியுது, ஆனா அது பிரத்யக்ஷத்தான் தெரியுது. இவருடைய வியாப்தி ஞானம் அதுக்கு காரணம் இல்லை. ஏன், ஏன்னா இந்த வியாப்தி ஞானத்தால வந்த அனுமதியாக இருந்தால் அது வன்னிமான் வரும், வன்னி வியாப்தி தூமவான்னு தெரிஞ்சுட்டு கரதா கூட இல்லை, வன்னிமான் பர்வதகான்னு வந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல அப்படி இல்லை. அதனால இந்த மாதிரி நியாமகங்கள்லாம் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்ற ஒரு நியாமகம், இந்த அந்தஸ்கரணம் எந்த விஷயத்துல வெளியில போய் சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தினுடைய ஆகாரமாக ஒரு பரிணாமத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்றேன். இதுல நான் வந்து ஒரு தோஷம் சொல்லப்படுகிறேன். நது பிரபாயாக இவ விருத்தேகே தது ஆவரண நிவர்த்தகத்துவாது தத்சம்சிலேஷ தந்திரம். உங்களுடைய மதத்துல இந்த வெளிச்சமானது பாக்கியமான பதார்த்தத்துல இடிச்சாதான் அங்க உள்ள இருட்டை நிறுத்தி கொள்ளும். வெளிச்சம் பக்கத்துல இருக்கு, வெளிச்சம் படாத இடத்துல கடம் இருக்குன்னு சொன்னா கடம் இருட்டுலதான் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சம் அதுலயே பட வேண்டியிருக்கு இல்லையா, அதனுடைய இதை நிவர்த்தி பண்றதுக்கு, இருட்டை நிவர்த்தி பண்றதுக்கு. அதை போல அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த விருத்தியானது அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட வேண்டியிருக்கு. நீ சொல்றியே அது தவறு அப்படி சொன்னால் தப்பு இருக்கு. என்ன தப்பு வருது? நேத்ரான் நிர்கச்சத் த்ருவாதி ஆகார விருத்தியா ஏவ துவ சம்சிலிஷ்ட நேத்திரஸ்த கஜ்ஜலாதேஹே த்ருவ நேத்திர மத்தியவர்த்தினா பரமாண்யாதேஷ்ட அபரோக்ஷத்வாபாத. ஒரு உதாரணம் எடுத்துக்கோம். இங்க இருந்துட்டு அவன் துவ நட்சத்திரத்தை பார்க்கறான். அவ்வளவு தீட்சமா கண்ணு இருக்கு, அவன் பார்க்கறான். இப்ப என்னாச்சு? துருவம் எவ்வளவு தூரத்தை இருக்கு? துருவ நட்சத்திரம் இங்கேருந்து இவனுடைய மனசு, இவனுடைய கண்ணு எல்லாமே துருவ பரியந்தம் அப்படி நீங்களுக்க போயிருக்கு. அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொன்னா அதனுடைய அந்த வெளிச்சத்துல அந்த பிரபாகாரமா போற அந்த விருத்தியில நடுப்புற இவனுக்கும் அந்த துருவனுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய எத்தனையோ பதார்த்தங்கள் இடிக்கும். துருவம் ஒண்ணுதான் அதுல இடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நடுப்புற நிறைய பரமாணுக்கள் தான் இடிக்கலாம். இன்னும் அவ்வளவு தூரம் போக வேண்டாம். கண்ணுல இருக்கிற அவன் மை விட்டு இருந்தான்னா அந்த மை கூட அந்த பிரபையில இடிச்சுதான் இடிக்கும். ஆனா இதெல்லாம் தெரியறது இல்லையே அவங்க. தன் கண்ணுல விட்டு இருக்கிற மை தெரியாது, அந்த பிரபையில இடிக்கிறது, இடிச்சாலும் தெரியாது. அதே மாதிரி நடுப்புற இருக்கக்கூடிய பரமாணுக்கள்லாம் எத்தனையோ பதார்த்தங்கள் அவனுக்கு இடிக்கின்னு இருக்கும் அந்த பிரபையோட. அது அதுக்காக அந்த பதார்த்தங்கள்லாம் அவன் இருந்து தெரியாது. அந்த துருவம் ஒண்ணுதான் தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த விருத்தியெல்லாம் வெளியில கிளம்பவே வேண்டாம். விருத்தி உள்ளே வரட்டும். துருவாகார விருத்தி வரத்துக்கு என்ன காரணமோ அந்த காரணம் தான் இருக்கு. நடுப்புற இந்த மையெல்லாம் தெரியறதுக்கு வேண்டிய காரணம் இல்லை, அதனால அந்த ஆகார விருத்தி வரலன்னு சொல்லுவோம். நடுப்புற பரமாணம் எல்லாம் இருக்கு, ஏன் பரமாணம் எல்லாம் தெரியலன்னு சொன்னா அது வரத்துக்கு காரணம் இல்லை. அந்த விருத்தி வரத்துக்கு வேண்டிய சாமந்திரி இப்ப இவங்ககிட்ட வரல, அதனால வரல, அதனால அந்த விருத்தி வரல. அப்படி பதில் சொல்லிட்டு போடலாம். இதுக்கு பதில், இதுக்கு இப்படி சுலகமா சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக, நீங்க விருத்தி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகுது, அதை இடிச்சாதான் அதெல்லாம் தெரியும்னு சொன்னா எத்தனையோ பதார்த்தங்கள் அதுல இடிக்கும், சம்பந்தப்படும், அதையெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் வந்துருவோம். அதனால அது சரியில்லை. நேத்ராத் நிர்கச்சது, இந்த நேத்திரத்திலேருந்து கிளம்பிட்டு இருக்கு. என்ன கிளம்புறது? விருத்தி. எவ்வளவு தூரம் போயிருக்கு இந்த விருத்தினா துவாத்யாகார விருத்தியா, துருவ பரியந்தம் போயிருக்கக்கூடிய அந்த ஆகார துவாகார விருத்தி. அதுல சுவசம்சிலிஷ்ட நேத்திரஸ்த கஜ்ஜலாதேகே ஒண்ணு, அந்த விருத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கு நேத்திரத்துல இருக்கக்கூடிய கஜ்ஜலம் மை இத்தியாதிகள். அதே மாதிரி துருவ நேத்திர மத்தியவர்த்தின பரமாண்யாதேஷ, இந்த துருவனுக்கும் ரொம்ப நடுப்புற நிறைய சமாச்சாரம் வரும் அவ்வளவு தூரம் போயிருக்கிறதுனால. அதுல நடுப்புற இருக்கக்கூடிய அத்தனை பரமாண்வாதிகளும் இப்ப பிரத்யமாக ஆகணே இதுனா விஷயேஷு அபிவியக்த கிதுபராகே ந சதாகாரத்துவ மாத்திரம் தந்திரம் பரோக்ஷஸ்தலேபி பிரசங்கா கிந்து தத் சம்சிலேஷ. இப்போ சித்திக்காரர் இதுக்கு பதில் சொல்றார். விஷயம் உங்களுக்கு பிரகாசிக்கணும்னா அங்க அபிவியக்தமான சைதன்யத்தோடு சம்பந்தம் வந்திருக்கணும். விஷயத்துல அபிவியக்த சைதன்ய உபராகன்னு சொல்றேன், அதாவது ஆவரணம் இல்லாத சைதன்யத்தின் சம்பந்தம். இது விஷயத்துல வரணும். சரி, விஷயத்துல உள்ள சைதன்யத்துக்கு எப்போதும் ஆவரணம் இருக்கும். அந்த ஆவரணம் இல்லாமல் அது ஆகணும்னா விருத்தி வரணும்னு சொல்றேன். விருத்தி இங்க மாத்திரம் வந்தா போறோம், உள்ளுக்குள்ள வந்தா போறோம், வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலையுமே அந்த ஆபரண நிவர்த்தி ஆகி பரோட்சத்துக்கும் அபரோட்சத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் விஷயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பரோட்சத்தலுக்கும் அபரோட்சத்தலுக்கும் ஏன் ஆபரண பங்கமான சைதன்யத்தோடு எந்த விஷயம் சம்பந்தப்படுறதோ அந்த விஷயம் அந்த சைதன்யத்தினால பிரகாசிக்கப்படும். விருத்தி இங்க இருந்துட்டபடியே அந்த ஆபரணத்தை நிவர்த்தி பண்ணுமே ஆனால் பரோட்சஸ்தலத்திலும் அந்த வன்னி பர்வதத்தில் இருக்கக்கூடிய அக்னி இருக்கே அதோட ஆவரண சங்கம் வந்த ஆவரணம் இல்லாத சைதன்ய சம்பந்தம் இருக்கு. இருந்தா அது பிரத்யமாக தெரிய வேண்டி வருவோம். ஆக பரோட்சம் அபரோக்ஷங்கிறது வித்தியாசம் இல்லாது. அதனால என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த விருத்தி விஷயத்துல எங்க போய் சேர்றதோ அங்கத்தான் அபிவியக்த சைதன்ய உபராகங்கிறது வரும். விருத்தி அங்க விஷயத்துல சேரலைன்னு சொன்னா வெறும் பிரகாசம் ஏற்படுமே தவிர இருக்குன்னு தெரியுமே தவிர ஆவரணத்துக்கு பூர்ண நிவர்த்தி கிடையாது. இந்த விஷயத்தை நீ ஒத்துக்கணும். பிரபாயாக விஷயகன்னிகிருஷ்ட தேஜஸ்துவேன ஆவரணாபிபாவ தத்துவ தரிசனா. இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதை வச்சுட்டு இங்க அதே மாதிரி நியமத்தை கற்பனை பண்ணலாம். பிரபாங்கிறது என்ன? தேஜஸ். இந்த தேஜஸ் என்ன பண்றது? இருட்ட போக்குறது. தேஜஸ் இருட்ட போக்குறதுன்னு சொன்னா எந்த இடம் இருட்ட போக்குறதுன்னு பார்க்கணும். பிரக ஒரு பக்கம் இருக்கு, அதோட இடிக்காம இன்னொரு பக்கம் கட்டம் இருக்கு. இப்ப இந்த பிரகையான கடத்தோடைய இருட்டை போக்க முடியுமோ? கடத்தை ஆவரணம் பண்ணக்கூடிய இருட்ட முடியாது. இந்த பிரக கடத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இருட்டை நிவர்த்தி பண்ணணுமானால் இதுவே கடத்தோட இடிச்சுட்டு இருந்தா தான் முடியுமே தவிர, கடத்தோட சம்பந்தப்படாம தனியா ஓரமா இருந்துருச்சுன்னா கடத்துல இருக்கிற இருட்டை அந்த பிரகையால அந்த வெளிச்சத்தினால நிவர்த்தி பண்ண முடியாது. வெளிச்சம் ஒரு பக்கம் அடிக்கிறது, கடம் இன்னொரு பக்கம் இருக்கு. நீ சொன்னா கடம் இருக்குல்லதா இருந்தான், அப்படித்தானே? இதுல இருந்து நாம என்ன ஒரு நியமத்தை எடுத்துக்கிறோம்? ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நிவர்த்தி பண்ணணுமானால் அந்த விஷயத்தோடு அது சயுக்தமாகணும். அப்பதான் அந்த விஷயத்துல இருக்கிற அந்தகாரத்தை தேஜஸ் நிவர்த்தி பண்ண முடியும். சயோகம் ஆகாமல் தனியா இருந்துட்டுனா முடியாது. இந்த நியமம் கிடைச்சது. இந்த நியமத்தை நாம இந்த மனசுக்கும் வச்சுக்கோம். மனசையும் இவர் வந்து பாஞ்சபௌத்திகமாக இருந்தாலும் தைஜசம்னு சொல்றான். இதுக்கான இது விருத்தி ரூபமா போறது, பிரதாகாரமா போறதுன்னு சொல்றான். அதனால தைஜசம்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த மனசும் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானங்கிற ஆவரணம் அந்தகாரத்தை நிவர்த்தி பண்ணணும்னால் அந்த விஷயத்தோடு சஞ்சுக்தமாக ஆனால்தான் பண்ண முடியும். பிரபைக்கு என்ன நியமமோ தைஜசமான பிரபைக்கு அதே நியமம்தான் இந்த அந்தகரணத்துக்கும் சொல்லியாகணும். அப்போ வெளி விஷயத்துல உள்ள இருட்டை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த மனசுங்கிற அந்த தேஜஸ் இருக்கே, இது அந்த விஷயத்துல போய் சயுக்தமாக வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த காரியக்காரணத்தினால கிடைச்சது. அதனாலதான் விருத்தி நிர்கமனங்கிறது நான் ஒத்துக்கிறேன். பிரபாயாக விஷய சன்னிகிருஷ்ட தேஜஸ்துவேன ஆவரணாபிபாவகத்துவ தரிசனம். இது எப்படி காரியக்காரண பாவம் சொல்றதுன்னு சொன்னா, விஷயத்துல இருக்கக்கூடிய ஆபரண சங்கத்துக்கு விஷயத்துல சம்பந்தப்பட்ட தேஜஸ் காரணம். சரியா இருக்கா? விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டிற்கு ஆவரணம், அது நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட தேஜஸ் காரணம். இப்ப இந்த விஷயத்துல அஜ்ஞானங்கிற இருட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த இருட்டு நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா இந்த பிரகாசம் போறாரு. இந்த அந்தஸ்கரணங்கிறது சைதன்ய பிரகாசத்தை தூக்கிட்டு இந்த அந்தஸ்கரணம் அதுவரை போகணும். அந்த விஷயத்துல இடிச்சு அப்புறம் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணி ஆகணும். இது கிடையாது. தைஜசஸ்ய மனசோபி அஜ்ஞான ரூப ஆவரண அபிபவாய தற்சம்சலேஷக ஆவசியக. அந்த விஷயத்தோடு சம்சலேஷம் அப்படின்னா அதோட சேர்றது ஒட்டிக்கிறதுங்கிறது ஆவசியகமாக இருக்கு. இப்படியானால் துருவத்தை பார்க்கிற சமயத்துல இவனுடைய அந்தஸ்கரணம் இங்கே இருந்து நீடக்க துருவ பரியந்தம் போயிருக்கு. அப்ப வந்து நடுப்புற இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் ஏன் தெரியல? அது சொல்றேன். துருவாதி தேக மத்தியவர்த்தி பரமாண்வாது அபிப்பிரசங்கஸ்து ததாகாரத்துவ பிரயோஜக சாமகிரி விரகாதேவ பரிஹரணியா. அந்த துருவத்துக்கும் இவனுடைய தேகத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இந்த இவனுடைய மனசோட அங்க இடிக்கிறதுங்கிறத யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சக்கரவிங்கிரம் போற வழியில பல பதார்த்தத்தோடு இடிச்சுட்டே தான் மேலே போகும். ஆனா அதுக்காக அங்க இருக்கிற பரமாணுலாம் பிரிஞ்சு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த பரமாணு தெரியணும்னு சொன்னா அதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். என்ன யோக்கியத்தை? விஷயத்துல இருக்கக்கூடிய யோக்கியத்தை வேணும். விஷயம் வந்து விஷயத்துல மகத்துவம் இருக்கணும், ரூபம் உத்பூத ரூபம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் அந்த விஷயம் விஷயாகாரமாக தியானம் ஏற்பட முடியும். இதே இந்த நியமங்கள்ல நாங்களும் ஒத்துருக்கோம். இந்த விஷயாகாரமாக விருத்தி ஆகணும்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு விஷயாகாரமாக விருத்தி வரத்துக்கு என்னென்ன சாமகிரி காரணங்கள் வேணுமோ அத்தனை சாமகிரியும் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கையால பொட்டு கடத்தை பொத்தம் பார்க்கறான், தடவி பார்த்தா கடன் தெரியுது. இப்ப கண்ணை மூடி இருக்கான், கண்ணை திறக்கல. இந்த கடத்துல இருக்கக்கூடிய ரூபம் இவனுக்கு ரவீந்திரியத்தினால வரக்கூடிய விருத்தியில பாதிக்க முடியுமோ? முடியாது. அதோட இடிக்கிறது கடன் தான். எந்த கிடத்தை இவன் கண்ணால பாக்குறானோ அந்த கிடத்தை தான் இப்ப கையால தொட்டு இருக்கான். ஆனா கையால தொட்டு பார்க்கும் போது அதுல வந்து ரூபம் தெரியாது. ஏன் இடிக்கிறதே ஏன் தெரிய வேண்டியதானே கேட்கப்படுது. அந்த ரூபம் தெரியறதுக்கு எந்த ஒரு இந்திரியம் அங்க சம்பந்தப்படணுமோ வேலை செய்யணுமோ அது இல்லை இல்லையா. அந்த ரூபம் தொகிந்திரியத்தினால கிரகிக்கப்படுறதுக்கு யோகியமானதாக இல்லை. தொகிந்திரியத்தினால ஸ்பர்சம் தான் கிரகிக்கிறான், ரூபம் கிரகிக்க முடியாது. இதே மாதிரி கண்ணால பார்க்கும்போது அதனுடைய ஸ்பர்சம் தெரியாது, ரூபம் தெரிஞ்சுவிடும், ஸ்பர்சம் தெரியவே தெரியாது, தொட்டாதான் ஸ்பர்சம் தெரியும். அதனால ஒவ்வொரு விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு ஒவ்வொரு சாமகிரி தனித்தனியாக எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. அதனால இப்ப நடுத்தர வாழ்க்கையுடைய பரமானந்தான் ஏன் தெரியலன்னு கேட்டா அது மகத்துவம் இல்லை, அதெல்லாம் தெரியல, அது சதாச்சாரமாக வச்சு வரலன்னு நான் சமாதானம் சொல்லுவேன். ஆனா நடுத்தர ஏதாவது பெரிய பதார்த்தம் ஏதாவது போட்டி வெடிச்சதுன்னா அது தெரியவே தெரியும், அது தெரியாம போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. துருவாதி தேக மத்தியவர்த்தி பரமான்வாரோ அதிப்பிரசங்கஸ்து சதாச்சாரத்துவ பிரயோஜக சாமகிரி விரக அதேவ பரிஹரணியா அந்யதா இந்திரிய சன்னிகர்ஷாதேகே வித்தியமானத்வா பரமான்வாத்யாகாரதாயாக துர்நிவாரத்துவ ஆபத்தே. உன்மதத்திலையும் இதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்திரிய சன்னிகர்ஷங்கள்லாம் இருக்கு, துருவபரியம் தான் இந்திரியம் போயிருக்குன்னு சொன்னா நடுப்புல இருக்கிற பரமானுவோட ஏன் சம்மந்தப்படலன்னு சொல்ல முடியாது. அப்ப ஏன் தெரியல பரமானுவும் உங்ககிட்டயும் இதே கேள்வி வரும். நீ சொல்ற பதிலும் நான் சொல்ற பதிலும் ஒண்ணுதான். தஸ்மா பிரபா விசேஷ அன்பய வதிரேகாபியாம் யத் கிளிப்தம் சன்னிகிருஷ்ட தேஜஸ்வேன ஆவரண அபிபாவகத்துவம் தஸ்ய சதாச்சாரஸ்வரூப விசேஷாபேட்சாயாமபி ந தியாகா. ஆக முதல்ல ஒரு சாமானிய காரியக்காரண சாபம் இருக்கு, அதுக்கப்புறம் அந்தஸ்கரணத்துல விசேஷமான ஒரு காரியக்காரண சாபம் கல்பனம் பண்ண வேண்டி இருக்கு. விசேஷ காரியக்காரண பாவம் வேணுங்கிறது சொன்னோங்கிறதுக்காக சாமானிய காரியக்காரண பாவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இங்க சொல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு தேஜஸ்து இருட்டை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னால் அது எந்த அந்த விஷயத்தோடு சேரணும். இது காரியக்காரண பாவமாச்சா. அந்தஸ்கரணங்கிற இந்த தேஜஸ்து விஷயத்துல உள்ள இருட்டை நிவர்த்தி பண்ணணும்னா சேர்ந்தால் மாத்திரம் போராது, சேரவும் சேரணும். அதே சமயத்துல தது ஆகாரமாகவும் ஆகும். எதுக்காக இது இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த கண்ணால பார்க்கும்போது ஸ்பர்ஷம் தெரியல, ஸ்பர்ஷ தொக்கு தொகுந்திரியத்தினால தொட்டு பார்க்கும்போது ரூபம் தெரியல, ஆனா சேர்றது அந்தஸ்கரணம் அங்க போய் சேர்ந்துருக்கு, விஷயத்துல நல்லா சேர்ந்துருக்கு. சேர்ந்தாலும் ஏன் அந்த ரூபம் இது தெரியல, அந்த ரூபம் தெரியல, ஸ்பர்ஷம் தெரியலன்னு சொன்னா தராகாரமாக விருத்தி வரல. அப்ப சேர்ந்தா மாத்திரம் போறாது, தது ஆகாரமாகவும் ஆகணும். இப்ப ரெண்டு அந்தஸ்கரண விஷயத்துல அந்தஸ்கரணம் விருத்தியானது ததாகாரமாக இருந்தால்தான் அந்த இடத்துல ஆவரணத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது ஒரு விசேஷ காரிய காரணமாகும். அதே சமயத்துல ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தேஜஸ்தான இந்த அந்தஸ்கரணம் அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கணும்னு ரெண்டு நியமம். இந்த ரெண்டு நியமம் ஒத்துக்கிறோம், ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல நீ பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறான்னா, தேஜஸ்துன்னு சொன்னா அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு தான் இருக்கணுங்கிற நியமத்தை விட்டு கொடுத்து விடலாம் அந்தஸ்கரண ஸ்தலத்துல. வேணா தராகாரமாக அந்த விருத்தி ஏற்பட்டுட்டா போறோம், அந்த விஷயத்துல உள்ள ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டுடும், நிவர்த்தி ஏற்பட்டுடும். அதாவது விசேஷ காரிய காரண பாவம் போறும், சாமானிய காரிய காரண பாவம் வேண்டாமே என்ன சொன்னா. ஆனால் சாமானிய காரிய காரண பாவத்தை ஒத்துக்காத பட்சத்துல எனக்கு அந்த காரிய காரண பாவத்துல சந்தோஷம் பண்ண வேண்டி வரும். தேஜஸ்துன்னு சொன்னா அது எந்த விஷயத்துல படுறதோ அந்த உள்ள இருக்கத்தான் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரியக்காரண பாவம் இருக்கு இல்லையா, நியமம். அந்த நியமத்தை சங்கோச்சம் பண்ண வேண்டி வரும், அது தியாகம் பண்றதுக்கு காரணம் இல்லை. தஸ்மா பிரபா விசேஷ அன்வயவியதிரேகாத்யாம் யத் கிளிப்தம் சன்னிகிருஷ்ட தேஜஸ்துவேன ஆவரணாம் பாவகத்துவம் தஸ்ய சதாகாரஸ்வரூப விசேஷாபேட்சாயாமபி தியாக ந தியாக நகி பிருத்திவீத்வ கந்தத்வாதினா காரியகாரணபாவே அவசியதே அனித்திய குணத்துவ திரவியத்வாதினா தத்யாகா. இது சாமானிய காரியகாரணபாவம் விசேஷ காரியகாரணபாவம் ரெண்டுமே ஒத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாங்க. குணங்கிறது எதுல உண்டாகும், திரவியத்துல உண்டாகும். உண்டாகும்னு சொன்னாலே அனித்தியமான குணம் இருக்கா, நித்திய குணத்துக்கு உற்பத்தி கிடையாது. அனித்தியமான குணம் எங்கே உண்டாகும் அப்படின்னு கேட்டா திரவியத்தில் உண்டாகும். இது அதுக்கு பதில். அப்போ அனித்திய குணம் திரவியம் இது ரெண்டுக்கும் காரிய காரணம். சரி, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். கந்தம் எங்க உண்டாகும்? பிருத்திவியில உண்டாகும். கந்தங்கிறது ஒரு குணம், பிருத்திவிங்கிறது ஒரு திரவியம். கந்தங்கிறது ஒரு குண விசேஷம், பிருத்திவிங்கிறது ஒரு திரவிய விசேஷம். கந்தங்கிறது பிருத்திவியில உண்டாகும்னு நீங்க ஒரு காரிய காரண பாவம் தனியாக ஒத்துக்கே ஆகணும். இது ஒத்துக்கலைன்னு சொன்னா கந்தங்கிறது வேற எதுலையும் உண்டாகட்டுமே, ஜலத்துல உண்டாகட்டும் தேஜத்துல உண்டாகட்டுமே கேள்வி வந்துடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பிருத்திவியில்தான் அந்த கந்தம் உண்டாகும். அதாவது கந்தம் பிரதி பிருத்திவி காரணம், சமவாய் காரணம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டும். அப்படியானால் பொதுவாக அனித்தியமான குணத்துக்கு திரவியம் காரணங்கிறது ஒத்துக்கணுமா வேண்டாமா? அது ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு இதை சொல்ல முடியாது. ஒரு சாமானியமா தர்க்கத்துல இந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, விசேஷ காரிய காரண பாவம் ஒண்ணு ஒத்துண்டுதான் ஆகணும்னு சொன்னா சாமானிய காரிய காரண பாவம் எதுக்காகனு ஒரு கேள்வி. இப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா கடம் உண்டாக்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா தண்டம் சக்கரம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் இல்லையா. தண்டம் சக்கரம் இது இந்த மாதிரி சாதாரணமா கூட சொல்ல வேண்டாம். இந்த கட்டத்தை உண்டு பண்றதுக்கு எது வேணும்னா இந்த தண்டம்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த தண்டம் இந்த கட்டத்தை உண்டு பண்ணும், அந்த தண்டம் அந்த கட்டத்தை உண்டு பண்ணும். தனித்தனியாக அந்தந்த காரியத்துக்கு தனித்தனியா நீங்க காரணத்தை சொல்லிட்டேன்னா இப்ப என்ன ஆகும்னு சொன்னா இன்னொரு புதுசான ஒரு கட்டத்தை உண்டு பண்றதுக்கு எது காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது. பொதுவான சாமானிய காரிய காரண பாவம் இருந்தால் அப்ப என்ன ஆகும்னா நமக்கு பவிஷ்யத் கட்டத்தை உண்டு பண்றதுக்கு பிரவிற்த்தி வரத்துக்கு சௌகரியம் இருக்கு. பவிஷ்யத் கட்டம்னா இதுக்கு மேல உண்டாக போற கட்டம், எப்படி அந்த கட்டத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். கட்டத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா பொதுவா இந்த இந்த காரணங்கள் இதெல்லாம் சாமான தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அந்த சாமான்களை வச்சுட்டு அடுத்த கட்டத்தை புதுசா கட்டத்தை உண்டு பண்ண முடியும். அந்தந்த கட்டத்துக்கு அந்தந்த சாமான் தான் காரணங்கிறது இந்த விசேஷ காரிய காரண பாவத்தை மாத்திரம் வச்சுட்டு சாமானிய காரிய காரண பாவத்தை விட்டு கொடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய பிரவருத்தியே இல்லாத போயிடும். பாவி விஷயத்துல பிரவருத்தி வராது. ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு காரணமா இல்லையான்னு தெரியும். பிரவருத்தி பண்ணாதான் வரும்னு ஆயிடுவேன். அன்னோன்ய ஆசிரியங்கிற தோஷம். அதனால சாமானிய காரிய காரண பாவம் அவசியம் சொல்ல வேண்டியிருக்கும். அதை போல பிருத்திவி கந்தங்கிற குணத்துக்கு காரணம், பொதுவாக திரவியம் குணம் அனித்திய குணம் அதுக்கு காரணம். இந்த மாதிரி சாமானிய காரிய காரண பாவம் வச்சுக்க வேண்டியதான், விசேஷ காரிய காரண பாவம் வச்சுக்க வேண்டியதான். நகி பிருத்திவீத்துவ கந்தத்வாதின காரிய காரண பாவே ஆவசியத்தே அனித்திய குணத்துவ திரவியத்வாதினா தத்யாக அந்த காரிய காரண பாவத்தை தியாகம் செய்ய முடியாது. அதே மாதிரி இங்கேயும் சொல்லலாம். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில அந்தஸ்கரணம் சதாகாரமாகவும் ஆக வேண்டியிருக்கு இந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு. அதே சமயத்துல அங்க போய் இடிக்கவும் வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் இது பண்ண முடியும். ரெண்டி சொல்லணும்னு வச்சுட்டான். அதையேவ தவிதர ஹேது சாக்கல்யே சதி கடச்சக்ஷுத்தன்னிகர்ஷஸ்தைவ கடானுபவ ஜனகத்துவம் நது கட மனத்தன்னிகர்ஷஸ்ய தத்விலம்பேன தத்விலம்பாபாவா இது நிரஸ்தம். இப்ப சொன்ன இந்த பிரக்கிரியாலேயே அவனுடைய இன்னொரு கேள்விக்கும் பதில் வந்தது. என்ன சொல்றான்னா இந்த சக்குரேந்திரியம் கடத்துல போய் சம்பந்தப்படுறது இது எல்லாருமே ஒத்துக்கிறான். சக்ஷு சன்னிகர்ஷம் கட சக்ஷு சன்னிகர்ஷம்னு இதை சொல்றது. இதுவே உங்களுக்கு தியானம் வரத்து கடானுபவத்தை உண்டு பண்றதுக்கு போதுமானது. அப்படி இருக்கும்போது கடமன சன்னிகர்ஷம் மனசும் அந்த கட்டத்துல போய் இடிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுவும் அதுக்கு காரணம்னு சொல்லணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா இத பாரு, கடச்சக்ஷு சன்னிகர்ஷம்னா இருக்கு, ஆனா கடமன சன்னிகர்ஷம் வராததுனால இந்த இடத்துல கட ஞானமே வரல அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இப்படி வந்தா இருந்தால் அப்படி கடமன சன்னிகர்ஷமும் காரணம்னு ஒத்துக்கலாம். இதுக்கு வந்து அன்பது வித்திரேக்கம்னு சொல்லணும். இது ஒண்ணு வராத காரணத்தினால பாக்கி எல்லாம் இருந்தும் கட ஞானம் ஏற்படல அப்படின்னு இருந்தா இதுவும் காரணம்னு ஒத்துக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லை. கடத்துக்கும் சக்ஷத்துக்கும் சம்பந்தம் வந்து இருந்து கொடுத்தனா நமக்கு நிச்சயமாக கட ஜானம் வந்து கொடுக்கும். மனசை இடிக்கல அதனால வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும்போது கோயில் எத்தனையோ பேர் வர நாம பார்க்காமலே போயிடுறோம். கண்ணு பார்க்கறது கண்ணோட சம்பந்தம் வரலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எழுத்தா கூட வரும்போது கண்ணு பார்க்காம இடிக்காம எப்படி போகும். ஆனா மனசுக்கு மன சம்பந்தப்படலன்னு சொல்லி அந்நேத்திரமனாக அபூபம் நாதரிசம்னு சொல்றேன். நான் அப்பேற்பட்ட ஸ்தலத்துல தார்கிகால என்ன சொல்லுவான்னா, அந்த இடத்துல சக்குஸ்தோட மனசுல சன்னிகர்ஷம் வரலன்னு சக்குஸ்தோட மனசுல சன்னிகர்ஷம் வரல, அதனாலதான் அவங்களுக்கு வராது சொல்லுவோம். ஆனா அதுவும் தப்பு, அது கொஞ்சம் தான் சரி பண்ணிக்க முடியும். சில இடத்துல என்ன தப்பு வரும்னு கேட்டா, எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துல ஒன்ன பாக்குறான் இன்னொன்னு பார்க்காம எப்படியும் உண்டு இல்லையா. ஒன்ன பாக்குறான், உன்னை பார்த்தா இன்னொன்னு எதிர்த்தா போல இருக்கு, ஆனா பார்க்கல. ஏன் பார்க்கல? அந்த இடத்துல மனசன்னிகர்ஷம் வரலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சக்குரேந்திரியத்தோட மனசுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒரு வஸ்துவாவது இவனுக்கு தெரியுது, இன்னொரு வஸ்து தெரியாம போச்ச எப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இவா என்ன சொல்லுவானா, இந்த மன சக்கு சன்னிகர்ஷம் ரெண்டு இடத்துலையும் வந்தாலும் கூட மனசு ஒரு இடத்துலதான் சம்பந்தப்பட்டது, இன்னொரு இடத்துல சம்பந்தப்பட்டது. சக்கு சன்னிகர்ஷம் ரெண்டு இடத்துலயும் வந்திருக்கும் போது ஏன் மனசு மாத்திரம் ஒரு இடத்துல சம்பந்தப்படணும் அப்படின்னு இங்கே கேள்வி கேட்கலாம். அது ரெண்டு இடத்துலயும் சம்பந்தப்பட்டமே அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சமயத்துல இவனுடைய அவதானம் சில மனசு இருக்கு பாருங்க, சக்கு பாக்குற அத்தனை இடத்துலயும் மனசு போய் சம்பந்தப்படணுங்கிற அவசியம் இருக்கு. மனசை வந்து அதனுடைய இச்சா இதெல்லாம் வாசனை இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துல ஏகாகிரப்படுத்தி விட்டுறோம். நாமளே மனசு எங்கெங்கெல்லாம் போறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு இடத்துல வேணும்னு சொல்லி வச்சு விடுறோம் இல்லையா. இந்த இடத்துல நிலைச்சு இருக்கட்டும், வேற எந்த விருத்தியும் மனசுல வர வேண்டாங்க. அந்த மாதிரி இவனுக்கு ஏதஜானமேவ போட்டு ஏதப் பிரத்யக்ஷமேவ போட்டு அப்படின்னு ஒரு இச்சை வந்துருக்குன்னு வச்சுக்குவாங்க. இந்த இச்சை மற்ற விஷயத்துல தியானம் வரத்துக்கு பிரதிபிதமா போடும். அதனால பக்கத்திலேயே இருந்தாலும் இவனுடைய அந்த மனசு அந்த ஒரே விஷயத்துலதான் போய் இடிக்கிறது, இன்னொரு விஷயத்துல இடிக்கல இடிக்காத. இதான் இசுகார நியாயம்னு சொல்றோம். இசுகார நியாயம்னா அவன் வந்து பானத்தை பண்ணும் போது அதனுடைய கூர்மையை துல்லியமா பார்த்து அவன் பண்ணான். அப்ப அவன் எவ்வளவு கவனமா இருக்கணும்னா அவனுடைய கவனம் வேற எதையுமே போகக்கூடாது. பெரிய ராஜா பட்டாளத்தோட வந்து ஒரே தடவுடலா போனது கூட தெரியலேன்னு ஆயிடுச்சு ஒரு இது சொல்றான். அதான் இசுகார அப்படி அவன் ஏகாகிரமா இருந்ததுனால வேற எதுவுமே தெரியாது. ஏகாகிரம் இல்லாத போது தெரியும், இல்ல ஏகாகிரங்கிறது நாம சொல்றேன். அதாவது ஏகாகிரங்கிறது சில சமயம் நாம கஷ்டப்பட்டு பண்றோம், சில சமயம் அந்த மனசு தானாவே அந்த விஷயத்துல ஏகாகிரமாயிருக்கும், அதனுடைய வாசனை அனுப்பிருக்கு. அதனால நாம் நமக்கு நாம நினைச்சிருக்கோம் நாம சிரமப்பட்டு ஒரு இடத்துல மனசை வைக்கிறது தான் ஏகாகிரம், அது தானாவே சாதாரணமா ஏகாகிரம் ஆயிடும் சில விஷயத்துல, அதனால பக்கத்துல இருக்கிறது தெரியாது அப்படிதான் இதா இருக்கு. அதனால மனசுக்கு விஷயத்தோடு சம்பந்தம் வந்தாதான் அந்த விஷயத்தை மனசு வாங்கிக்கிறது, தியானத்தை உண்டு பண்றது அப்படிங்கிறத ஒத்துக்கணும்னு யோசிக்கிறோம். இந்த ஏகாகிரம் எப்படியாச்சும் அதை பத்தி கவலை இல்லை, ஆனா விஷயத்தோட மனசுக்கு சம்பந்தம் வரும், வெறும் இந்திரியத்தோட சம்பந்தம் இருந்தா போகிறேன் இந்த தேஜஸ் அங்க போக சேர்ந்தா தான் அங்க உள்ள இருட்ட போக முடியும், இல்லாட்டா இங்கே இருந்த முடியாது. நச்ச பார்ச்சன பிரத்யக்ஷே சக்ஷுராதிபத்து நியத கோலக துவாராசாவேன அந்தஸ்கரண மிருகத்தேவோகா தாவரணாகுவ அனுபவத்தி. இந்த விஷயம் நிஜமா கேட்க வேண்டிய விஷயம் தான். கண்ணு சரி, இந்த ஓட்ட வழியை அவன் வெளியில போடுறது, ஆனா தொழிந்திரன் இடிக்கிறது அங்க எங்க மனசு வெளியில எங்க போகும். கண்ணுதான் தூரத்தை போறதுங்கிறது இருக்கே தவிர மற்ற இடத்துல தான் விஷயங்கள் தான் அங்கேருந்து வந்து நம்மளை சேர்றது. மூக்கு வழியா அந்தஸ்கரணம் வழியில கிளம்புமா, காது வழியா கிளம்புமா, காது வழியா கிளம்பும்னு சொல்றேன் சில பேர் சில மதத்துல. ஆனா சப்தம்தான் அங்கேருந்து காதுக்குள்ள வருதுன்னு ஒரு பிரசித்தமான மதம் இருக்கு, ரெண்டு நிமிஷம் இருக்கு. ஆக கண்ணு ஒண்ணு எடுத்துட்டோம்னா வெளியில போறதுங்கிறதுக்கு அது உதாரணமா காமிக்கலாமே தவிர மற்ற இந்திரியங்கள்னால விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்தஸ்கரணம் எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, சர்வத்திர தத்தத் இந்திரிய அதிஷ்டானத்தைவ துவாரத்வ சம்பவம். நீ கேட்டது என்னன்னு நினைச்சுட்டு கேட்கிறேன்னா, உன் மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அந்த இந்திரியம் வெளியில கிளம்பினாதான் அந்தஸ்கரணம் வெளியில கிளம்பும் அப்படின்னு நினைச்சுட்டு பேசுறாரு. நான் அதை சொல்லல. இந்திரியத்துக்கு எது அதிஷ்டானமும், இந்திரியத்துக்கு அதிஷ்டானம்னா இந்த ஸ்தூல தேகத்துல இந்திரியத்துக்கு ஆதாரமான சில அவயவங்கள் இருக்கு. நாம பாக்குற கண்ணு இருக்கு, இந்த கண்ணு சக்கர இந்திரியத்துக்கு ஒரு ஆதாரமான தேசம், சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவம். சக்கரம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த கிருஷ்ண தாராகிர பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியக்கூடிய இந்த கண்ணுல இந்த கிருஷ்ண தாரா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அது அது கண்ணுக்கு தெரியாது, இந்திரியம் கண்ணுக்கு தெரியாது, இந்திரியம் இருக்கிற இடம் கண்ணுக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி சரீரத்துல நியதமான ஒவ்வொரு அவயவத்துல ஒவ்வொரு இந்திரியங்கள் இருக்கு, அதுக்குன்னு இடமும் இருக்கு. இதை அதிஷ்டானம்னு சொல்லுவா, கோலகம்னு சொல்லுவா. இந்த கோலகத்தோட சம்பந்தப்பட்டால் அந்த இந்திரியம் அதோட சம்பந்தப்பட்டதாக, அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டதாக. அப்போ இந்திரியம் விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது மனசும் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதாக ஆகும். அது ஏதோ தெரியா வெளியில கிளம்பி வெளியில வருதுங்கிற அபிப்பிராயம் வேண்டாம். வெளியில கிளம்புறது பகிர்ந்திருக்கவன் என்ன என்ன அர்த்தம்னா, பாஹ்ய விஷயம் பாஹ்ய விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அந்தஸ்கரணமும் அதோடு அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறது. இவ்வளவுதான். ஆக சக்ஷஸ்தலத்துல எப்படி நிர்கமனம் உண்டோ, இதே மாதிரி மற்ற இந்திரியங்கள்னால வெளி விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கும் போது கூட அந்தஸ்கரணத்துக்கு பகிர்நிர்கமனம் உண்டு. அப்பதான் அங்க உள்ள ஆவரண பங்கம் ஏற்படுத்தும். சர்வத்திர தத்தத் இந்திரிய அதிஷ்டானத்தைவ துவாரத்துவ சம்பவா. நடுத்த இந்திரிய அதிஷ்டானம் அந்த தோலகம் இருக்கே, அதை துவாரமாக வச்சு நாம அந்தஸ்கரணத்துக்கு பகிர்நிர்கமனம்ங்கிறத சொல்லிருக்கோம். நச்ச அந்தஸ்கரண விருத்தித்துவ அவிசேஷா இச்சா துவேஷாதி ரூப விருத்தையோபி தேகாநிர்கத்த விஷய சந்திருஷ்டா பவந்தி இது கதம் ந ஸ்வீக்ரியதே. இது ஒரு ஆசைக்கரமாக கேட்டு, அந்தஸ்கரண விருத்தி வெளியில வரும்னு சொன்னா ஞானம் வெளியில வரா மாதிரி அவனுடைய இச்சையும் வெளியில வரட்டமே, துவேஷம் வெளியில வரட்டும். இச்சா துவேஷாதி விருத்திகள் தான் வெளியில வரட்டும். சில சமயம் துவேஷம் இச்சா துவங்கள்லாம் வெளியில வரா மாதிரி தெரியுது, ஆனா விருத்தி வெளியில வருது இல்ல, அது உள்ளேயே தான் இருக்கு. இச்சா துவேஷங்கள் தான் வெளியில வர விருத்தி இல்லை, உள்ளேயே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து வெளியில வந்துடலாம்னு சொல்றோம். ஆனா தியானம் அவங்க தான் வெளியில வரும். இவன் கேட்கிறான், தியானம் வெளியில வரலான்னா ஏன் இச்சா துவேஷங்கள் எல்லாம் வெளியில் வருத்தாரு? அதுவும் அந்தஸ்கரண விருத்தி தான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ற, ஆவரணாதிபாவக தேஜஸ்துவத்தை பிரமாபகத்திய தியானவத் தத்ர அபாவா. வெளியில எதுக்காக வருதுங்கிறது பிரயோஜனம் இருக்கணும். இது வெளியில வரணும்னு சொன்னா எதுக்காக வருது வரணும் அது சரியாகும், அந்த உள்ள இருட்ட போக்குறதுக்காக, அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காக. அதனால தியான ரூபமான அந்தஸ்கரணை வருத்தி வெளியில வருது நியாயம். இச்சை வெளியில வந்து என்ன பண்ண போகுது, இச்சையோ அல்ல துவேஷமோ இந்த விருத்தி அந்த விஷயம் படியும் வெளியில வர்றதுக்கு ஒன்றும் காரணமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஆவரணா ஞாபகத்துவம் இல்லையே, அந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தால் இந்த தேஜஸ்து அந்த விஷய பரியந்தம் வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆவரண பங்கம் பண்ண பண்றது இல்லை, அது ஏற்கனவே வர்ணாவரணமா ஆனதுக்கு அப்புறம் தான் இச்சா துவேஷங்கள் எல்லாம் வருது. அதனால அந்த இச்சா துவேஷம் இத இந்த விருத்திகள் தான் சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பணுங்கிற அவசியமே கிடையாது. ஆவரணாதிபாவக தேஜஸ்வத்திய தமாபகத்திய ஞானவத்து தத்ராபாவா. அதனால விருத்தியிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, காமமா சங்கல்பா இச்சா. ஆனால் அந்த தீஹின்னு சொல்லக்கூடிய ஒரு விருத்தி இருக்கு, இதுதான் வெளியில வருது, வேற எந்த விருத்தியும் வெளியில வர. ஏன் இது வெளியில வரணும், வெளியில வந்து ஆவரணத்தை பங்கம் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில வரணும். அது பண்ண வேண்டாம்னா அதுக்குள்ள உள்ளே இருக்கும் பரோட்ச ஸ்தலத்துல வராமல் சரி வச்சிருக்கோம்.